கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன்.
திருவருட்பயன் 42வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இறையருளையும் குருவருளையும் திருவருளையும் வணங்கி வகுப்பிற்குள் செல்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நமக்கு சைவ சித்தாந்த தத்துவத்தை தன்னுடைய உண்மை விளக்கம் என்கின்ற நூலினூடாக எளிமையாக புரிய வைத்த வனவாசகம் கிடந்த தேவர் திருவடிகளை உச்சி மேல் சொட்டி உவக்கின்றேன். அந்நூலுக்கு எளிமையான உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களை மனதிருத்தி பணிகின்றேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூலை தொடர்ந்து சந்தான குரவர்களிலே ஒருவரான உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் ஆக்கிய திருவருட்பயன் என்கின்ற நூலினை இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவராக இருந்து சரியை கிரியை என்கின்ற பாதங்களை கடந்து மறைஞான சம்பந்தர் என்கின்ற குருமூர்த்தியினுடைய வழிகாட்டுதலிலே யோக ஞான நிலையை உணர்ந்து கொண்டவர் உமாபதி சிவாச்சாரியார். சைவ சித்தாந்த நூல்கள் என்று சொல்லப்படுகிற 14 நூல்களிலே 8 நூல்களை செய்தவர். அந்த 8 நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகின்றன. அவர் எழுதிய ஆக்கிய நூல்களிலே திருவருட்பயன் உண்மை விளக்கத்திற்கு பிறகு படிக்கக்கூடிய நூலாக சைவ சித்தாந்த அறிஞர்களாலே கருதப்படுகிறது. நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற காப்புச் செய்யலோடு தன்னுடைய திருவருட்பயன் என்கின்ற நூலினை ஆரம்பிக்கிறார். 10 அதிகாரங்களும் 100 குறள்களுமாக வள்ளுவநெறியை பின்பற்றி அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலிலே முதல் 3 அதிகாரங்களும் உள்பொருளை விளக்கம் செய்கின்றன. 1வது அதிகாரம் பதி உண்மையை சொல்கிறது. பதி முது நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரம் ஆன்மாக்கள் பற்றிய விவரங்களை சொல்கிறது. அதனாலே அதற்கு உயிர் அவை நிலை என்று பெயரிடப்படுகிறது. 3வது அதிகாரம் மலங்களை பற்றி சொல்கிறது, பாசம் பற்றி சொல்கிறது. அந்த அதிகாரத்துக்கு இருள்மல நிலை என்று பெயர் வைக்கிறார். இருள்மலம் என்பது ஆணவத்தை குறிக்கிற சொல்லாக இருந்தாலும் ஆணவம் காரணமாகத்தான் மாயையும் கண்மமும் உயிர்களோடு பொருந்துகிற காரணத்தினால் அதற்கு முதன்மை கொடுத்து இருண்மல நிலை என்று இந்த அதிகாரத்துக்கு பெயர் வைக்கிறார். வைத்தாலும் அந்த அதிகாரத்தின் பிற்பகுதியிலே மாயை கண்மம் ஆகியவற்றின் விவரங்களும் விரிவாக சொல்லப்படுகின்றன. இந்த நூலுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறவர் யாழ்ப்பாணம் சைவ பெரியார் சிவபாரதி சுந்தரனார் அவர்கள். அவர்களுடைய திருவடிகளையும் நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். இப்பொழுது 4வது அதிகாரத்துக்குள்ளே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது அதிகாரம் அருளது நிலை என்ற பெயரோடு வைக்கப்படுகிறது. பதி பசு பாசம் மூன்றும் விளங்கப்படுத்திய பிறகு இந்த ஆணவ வயப்பட்டதாகிய ஆன்மாக்களை உலகியலிலே மூழ்கச் செய்து அந்த உலகியல் மூழ்கடிப்பதன் மூலம் இன்ப துன்ப அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவங்களின் மூலம் அதை முதிரச் செய்து பிறகு உலகியலிலே இருந்து விடுவிக்கிற காரியத்தை செய்வது இறைவனுடைய திருவருளாகிய சக்தி தான். ஞான சக்தி என்று சொல்லப்படுகிற திருவருட்சக்தி தான் இதனை செய்கிறது. இறைவன் நேராக அதனை செய்வதில்லை, செய்தால் அவன் தொடக்குற்றவனாக ஆவான் என்ற காரணத்தினாலே அவனுடைய சக்தியே இதை செய்கிறது என்று அவனையும் அவனுடைய சக்தியையும் இரண்டுபட பிரித்து பார்ப்பது சைவ சித்தாந்தத்தினுடைய மரபாக இருக்கிறது. ஆகவே திருவருட்சக்தியினுடைய அருளினாலேதான் உலகியலிலே இருந்து விடுபடுகிறது. அப்படி உலகியலிலே இருந்து விடுவிக்கும் வரைக்குமான வேலையை செய்கிற பொழுது திருவருட்சக்திக்கு திரோதான சக்தி என்று பெயர். அதற்கு பிறகு விடுபட்டதாகிய உலகியல்ல இருந்து ஆன்ம முதிர்ச்சியினாலே விடுபட்டதாகிய ஆன்மாவை சிவத்திடம் சேர்ப்பிக்கிற பொறுப்பையும் அந்த திருவருட்சக்தி தான் செய்கிறது. அப்படி செய்கிற பொழுது அதற்கு அருட்சக்தி என்று பெயர். திருவதான சக்தி, அருட்சக்தி என்று இரண்டு பெயர்களோடு ஒரே சக்தி இயங்கி ஆன்மாவின் அழுக்கி நீக்கி பிறகு ஆன்மாவை இறையிடம் சேர்ப்பிக்கிறதாகிய காரியத்தை செய்கிறது. அந்த திருவருளை பற்றி சொல்வதாக நான்காவது அதிகாரம் அமைகிறது. இயக்கத்தோடு அதனை நோக்கி தேடினால் திருவருளை தரிசிக்கலாம். திருவருள் நமக்கு செய்கிற உபகாரம் சூரியனை போன்றது. முதலிலே பிறபொருள்களை காட்டி பிறகு சூரியனையே அந்தந்த ஒளி காட்டுவது போல காட்டுகிறது என்பது அடுத்த குரலிலே வைக்கப்படுகிறது. நாம் திருவருளை உணராமல் இருப்பதற்கான காரணங்களை உணராமல் இருக்கிற தன்மையை 3-4 குரலிலே விளக்கப்படுத்துகிறார். படுத்திவிட்டு இப்பொழுது 9வது குரலிலே அருளை அறியும் வழி. நம்மை சூழ்ந்துதான் திருவருள் இருக்கிறது, நாம் அதனை அறியாமல் இருக்கிறோம். மலையில் நிற்கிறவன் மலையை காணாதது போல, நிலத்தில் இயங்குகிறவன் நிலத்தை உணராதது போல, ஆகாயத்தில் ஊடாடுகிறவன் ஆகாயத்தை உணராதது போல, நம்மை சூழ்ந்திருக்கிற திருவருளிலே இயங்கி இருந்து கொண்டும் நாம் திருவருளை உணராது இருக்கிறோம். அதை உணர வேண்டும் என்கின்ற விவரத்தை சொல்லப் போகிறார். அதற்கு முதல் குரலிலே ஞான நூல்களை எப்படி படிப்பது என்ற விவரத்தை சொன்னார். பரப்பமைந்து கேண்மின், இல்லை இதிலே தான் அதை சொல்லுகிறார். 9வது குரலிலே தான் சொல்லுகிறார், பரப்பமைந்து கேண்மின் இது பாட்கடல் மேல் பூஞ்சை. கரப்பமைந்து பால்கலன்மேல் பூனை, கரப்பமைந்து நாடும் கடன் என்கின்ற அந்த குரலின் ஊடாக திருவருளை ஞான நூல்களை கற்கின்ற முறைமையை சொல்லி விளக்கம் செய்கிறார். உரையாசிரியர் அந்த குரலை ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு திருவருளை நாம் எப்படி அறியலாம், எப்படி நம்முடைய வழிபாட்டு முறையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற விவரங்களை சொன்ன இடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 1000 தத்துவம் படித்தாலும் அது வழிபாடு என்கின்ற அந்த உணர்வு ரீதியான நிலைக்கு நம்மை கொண்டு வந்தால்தான் தத்துவம் பயன் செய்ததாகும். அல்லது வெறும் வித்தக குசும்புகள் செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் தர்க்கித்து கொண்டு வீணாக காலம் கழிப்போம், அது ஆணவத்தின் வயப்பட்ட செயலாக இருக்குமே தவிர அறத்தின் அருளின் வழிபட்ட செயலாக இருக்காது என்றபடியால் வழிபாடு நமக்கு அவசியமாக உணர்த்தப்படுகிறது. மூலநூலாசிரியராகிய மெய்கண்டரும் தன்னுடைய 12வது சூத்திரம், முதலில் 12 சூத்திரங்களை அவர் இயற்றுகிறார். 12வது சூத்திரத்திலே அதனையே சொல்கிறார். மலர் நேயமும் மலிந்தவன் நிவேடமும் ஆலயந்தானும் அரணெனத்தொடுமே, செம்மணன் நோந்தாள் சேர ஒட்டா அம்மலம் கழியி அன்பருடுமறியி, மலர் நேயமும் மறிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத்தொடுமே என்று மூல நூலாசிரியர் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டு உமாவதி சிவாச்சாரியாரும் இந்த குரலை அடிப்படையாக கொண்டு நம் வழிபாட்டு நெறியை நமக்கு சொல்லுகிறார் என்று வைத்துக் கொண்டு உரையாசிரியர் வழிபாட்டு நெறியை விளக்கம் செய்கிறார். அதிலே அரைவாசி படித்திருக்கிறோம். வழிபாடு வேதங்கள் ஆகமங்கள் என்பவற்றையும் பின்னாலே வந்த ஆகமத்திலே இருந்து வந்துவதாகிய தத்துவ நூல்களையும் இறை அனுபவம் கொண்டதாகிய தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்களையும் நாம் படிக்க வேண்டும் என்று தினம் தினம் படிக்க வேண்டும். அது மிக அவசியம். இந்த இடத்திலே நான் திரும்ப திரும்ப இதை சொல்வது உங்களுக்கு ஒரு வேலை சலிப்பை தரலாம். நான் சொல்வதனுடைய நோக்கம் இதுதான், இந்த படிப்பினுடைய பயன் அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். படிப்பினுடைய பயன் தெரியாமல் நாம் வேறு என்னதான் கெட்டித்தனம் பண்ணினாலும் புத்தியால் தத்துவத்தை விளங்கினாலும் பிரயோசனம் இல்லை என்றபடியால் தான் சொல்லுகிறேன். இவற்றை ஓதுவதை நாம் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த நூல்களிலே வேதம் ஆகமன் நம்மால் ஓத முடியாது, நமக்கு விடமொழி பயிற்சி இல்லை. ஆனால் தத்துவ ஞானம் உங்களை படிக்க முடியும். படிக்கக்கூடிய அறிவு உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறபடியால் தான் இந்த வகுப்பிலே இணைந்திருக்கிறீர்கள். அதனோடு நிறுத்தி கொள்ளாமல் திருவாசகம், தேவாரம் போன்றவற்றை முடிந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையிலே, நாம் அவசரமான யுகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நேரம் கிடைக்கிற பொழுது அதை படிப்பது என்பதை ஒரு வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். நான் முன்பும் பல தரம் சொல்லியிருக்கிறேன், தேவாரம் முதலியவற்றை எல்லா கருத்தையும் உள்வாங்கியதாக நமக்கு திருவாசக சொத்து இருக்கிறது. திருவாசகத்தை படித்தால் சைவத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விவரங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய வழி இருக்கிறது. ஆகவே திருவாசகத்தை ஓதுவது என்பதை ஒரு முறையாக வைத்துக் கொள்ளுங்கள். அது ஓதுவதை நான் பயின்றத முறையை உங்களுக்கு சொல்லுகிறேன். போர்க்காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்த பொழுது எனக்கு அது ஓதுகிற வாய்ப்பு கிடைத்தது. அதை நான் எப்படி ஓதினேன் என்றால், அந்த அதிகாரங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு அதிகாரத்தை முதலிலே தேர்ந்தெடுப்பேன். அந்த அதிகாரத்தை தினந்தோறும் ஓதுவேன். அது மனதிலே அந்த பாடல்கள் நிற்கும் வரைக்கும் அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பாடலை தேர்ந்தெடுத்து கொண்டு 10 பாடல். அதிலே திருவாசக அமைப்பு உங்களுக்கு தெரியும். முதலிலே 4 அகவற்பாடல்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு 100 பாடலை கொண்டதாகிய திருச்சதகம் இருக்கிறது. அதற்கு பிறகு 50 பாடலை கொண்டதாகிய நீர்த்தல் விண்ணப்பம் இருக்கிறது. அதற்கு பிறகு 20 பாடல்கள் கொண்டதாகிய திருவம்பாவை, திருவம்மானை, பொன்னூசல் போன்றவை ஆகிய கொஞ்சம் அதிகாரங்கள் இருக்கின்றன. பிறகு 10 பாடல்கள் கொண்ட அதிகாரங்கள். இப்படித்தான் அந்த அமைப்பு இருக்கிறது. 100 பாடல்கள் கொண்ட திருச்சதத்தை கூட 10 பாடல்களாக படிக்கலாம். அப்படித்தான் அவர்கள் பிரித்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே ஏதாவது ஒரு 10 தேர்ந்தெடுத்து அது மனதுக்குள்ளே போகும் வரைக்கும் அதை தினம் ஓதுவது. 10 பாட்டு படிப்பது என்பதற்கு 5 நிமிடம் கூட செல்லாது. அதற்கு கூட நேரம் ஒதுக்க நாம் வழியில்லாவிட்டால் நாம் நூல்களை படிப்பதிலே பிரயோசனம் இல்லை. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கி என்றார். பொய்மையை பெருக்குவதற்கு எவ்வளவோ 24 மணித்தியாலத்திலே மிச்சம் எல்லா நேரத்தையும் பொய்மை பெருக்குவதற்கு சேர்க்கிறோம். அதனிடையே சுருங்கி போயிருக்கிற பொழுதிலே ஒரு 5 நிமிடம் நீங்கள் மெனக்கட்டீர்களேயானால் திருவாசகத்தில் ஒரு அதிகாரம் படிப்பலாம். அதை வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக்கி கொள்ள வேண்டும். காலையிலேயோ மாலையிலேயோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது ஒரு நேரத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு 10 பாடல் படிப்பது. அந்த 10 பாடலும் ஆட்சியாகும். நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு வர ஒரு ஆட்சியாகும். அந்த பாடல் தெரியும். பாடல் மனனமாக வேணும் என்று அவசியம் கூட இல்லை. பாடல் உங்கள் கைவயப்பட்டுவிடும், உங்களுக்கு ஆட்சியாக வந்துவிடும். பிறகு அது ஓத 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 உங்களுக்கு அதில் இருக்கிற நுட்ப பொருள்கள் உங்களுடைய சாத்வீக குண வேலையின்படி அப்பப்போ உங்களுக்கு தரிசனமாகும். அது தரிசனமாகிற பொழுது பெரிய மெய்சிலிருப்பு ஏற்படும். அது உங்களுக்காகவே பொருள் விளங்கும். அப்படி படிப்பது, ஒரு நாளிலே ஒரு அதிகாரத்தை தொடர்ந்து படிப்பது. நான் படித்த முறை சொல்லுகிறேன். பிறகு அது தவிர ஏதாவது திருவாசகத்தை கையிலே வைத்துக் கொண்டு 10 பாடல்களை தொடர்ந்து படிப்பது. இன்றைக்கு ஒரு 10 படித்தால் அடுத்த நாள் அடுத்த பத்து என்று படிப்பது. அப்போ ஒரு அதிகாரம் ஆட்சி பெறும், மற்ற அதிகாரங்களிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்படி ஒரு வழக்கம் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் திருவாசகம் சில வருடங்களுக்குள்ளே, சில வருடங்கள் கூட செல்லாது, மிக வேகமாக உங்களுக்கு உங்களுடைய சொத்தாக மாறிவிடும். அப்படி படிக்கிற ஒன்று, நான் திருவாசகம்தான் கட்டாயம் படியுங்கள் என்று சொல்லவில்லை. திருவாசகம் மெய்யுருக்குகிற ஒரு நூல் என்றபடியால் அதனை சிபாரிசு செய்கிறேன். இல்லை, நான் தேவாரம் படிக்கப் போகிறேன் என்கிறவர்கள் தேவாரங்களையும் படிக்கலாம். அப்படி படித்து கொண்டு வர இறைவனுடைய கருணை நம்மிலே பதியும். இந்த திருவருட்சக்தி நம்மிலே பதியும். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு கோயில் வழிபாடு என்று கோயிலுக்கு போவோம். அங்கே ஆரம்பத்திலே சரியை வழிபாட்டிலே ஈடுபடுவோம். சிவனடியார்களை தொடுவோம். கோயில் என்பது நமக்கு வழிபாட்டுக்குரிய மிகச் சுலபமான ஒரு நிலையமாக இருக்கிறது. அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு இறை நினைவு தவிர மற்ற நினைவுகள் வருவது கடினம். வராமல் விடாது. பற்றிய நினைவுகளும், அங்கே இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுதும், அவர்கள் உடுக்கிற சேவையை பார்க்கிற பொழுதும் அங்கங்கு மனம் ஓடத்தான் செய்யும். ஆனாலும் அதிலே மூழ்காமல் 90% மனிதர்களை இறை வழிபாட்டிலே ஈடுபடுத்துவதற்கு கோயில் என்கின்ற நிலையம் நமக்கு ஒரு மிக வசதியான நிலையமாக நம் மூதாதையர்களாலே ஆக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு தத்துவங்களை குறிக்கிற ஒரு குறியீடாகத்தான் இருக்கிறது. நான் முன்பு பல தரம் சொல்லியிருக்கிறேன், குறியை குறியாது குறித்தறியும் நெறி என்று அருணகிரிநாதர் பாடியதை. ஒவ்வொன்றை பார்க்கிற பொழுது படிப்படியாக நமக்கு இறைவனை நோக்கி அந்த குறியீடுகள் நம்மை நகர்த்தும். ஆகவே நான் இப்போ திருவாசகம் படியுங்கள் என்று சொன்னது போல, ஆலயத்துக்கு செல்வதை உங்களுக்கு நாள்தோறும் செல்வது என்பது அது ஒரு பாக்கியம். பக்கத்திலே அது எந்த கோயிலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்திலே வாரம் ஒரு தரமாவது போய் கும்பிடுங்கள். வீட்டிலே கட்டாயமாக பூஜை அறை என்று ஒரு அறை இருக்கும், அதிலே போய் உட்கார்ந்து கும்பிடுவது என்பதை ஒரு வழக்கமாக்கி கொள்ளுங்கள். கோயிலுக்கு வாரம் ஒரு தரமாவது நீங்களும் போங்கள், பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போங்கள். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆக்க வேண்டும். எப்படி படிப்பு, எப்படி கையிலே வைத்திருக்க தொலைபேசியிலே மூழ்குறோமோ, அது கட்டாயம் இன்ன நாளிலே இன்ன கிழமையிலே கோயிலுக்கு போவது என்பதை, என்ன வேலை வந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு அந்த நேரத்துக்கு போக வேண்டும் என்பதை குழந்தைகளிலே சொல்லிக் கொடுத்தீர்களே ஆனால் கொஞ்ச நாளிலே அது அவர்களுக்குள்ளே பதிந்துவிடும். பிறகு அது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்கிற நன்மைகளிலே அதுதான் ஆகப்பெரிய நன்மையாக இருக்கும். உடல் சார்ந்த நன்மைகளைத்தான் நாம் பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். உயிர் சார்ந்த நன்மைகளை செய்வது பெற்றோர்களுடைய கட்டாய கடமை. அவர்களுக்கு இந்த தத்துவம் எல்லாம் சொல்ல வேண்டாம், அது தானாக விளங்குகிற காலத்திலே அவர்களுக்கு விளங்கும். இந்த வழிபாட்டு முறையை நம் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக ஆக்க வேண்டும். விபூதி பூசுவது, ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்வது, ஒரு ஏதோ ஒரு பூவை பிடுங்கி கடவுளுக்கு வைப்பது, ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து வைப்பது, சளம் பூவோடு தூவம் மறந்தறியேன் என்று நாவுக்கரசர் பாடுகிறார். ஆகவே இவற்றை எல்லாம் முடிந்த அளவு செய்ய குழந்தைகளுக்கு வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுங்கள். துன்பம் வருகிற பொழுது அது அவர்களுக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கு என்னமோ மனநிலையிலே பல படுறபடியால் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பாடத்துக்குள்ளே நுழையாமல், இது இந்த பாடத்தினுடைய சாராம்சமே அது என்றபடியால் தான் சொல்லுகிறேன். வாழ்க்கையிலே துன்பம் வராமல் இருக்க போவதில்லை. அது என்னதான் நாம் புண்ணியம் செய்தாலும் இந்த துன்பம் என்பது மாறி மாறி அடிக்கத்தான் போகிறது. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு உறவையும் நாம் குறைத்து விட்டோம். அண்ணன் தம்பி சகோதரி என்கின்ற உறவுகள் இன்றைக்கு பெரும்பாலும் குறைந்து ஒன்று என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. ஆகவே அந்த அந்த ஒரு துன்பம் வருகிற பொழுது பகிர்ந்து கொள்ளக்கூட நம் பிள்ளைகளுக்கு இனி வாய்ப்பில்லை. உறவுகளிலே உறவுகளெல்லாம் உறவுகளை நாம் தனித்து விட்டு தனியே வந்து விட்டோம். ஆகவே ஒரு துன்பம் வந்து மோதுகிற பொழுது நம் பிள்ளைகள் பிற்காலத்திலே பெரிய கஷ்டப்பட போகிறார்கள். அந்த கஷ்டம் அவர்களை மனநோயாளிகளாக மாற்றப் போகிறது. ஏனென்றால் துன்பம் வருகிற பொழுது எனக்கு உறுதுணைக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் என்கின்ற பலன்தான் மனதை தளராமல் இருக்க செய்யும். ஆனால் இன்றைக்கு அது எல்லாவற்றையும் நீக்கின காரணத்தினால் துன்பம் என்னை வீழ்த்தி விடுமோ என்ற அச்சம் வந்தவுடனே மனம் தன்னுடைய பலத்தை இழக்கிற பொழுதுதான் இந்த மனநோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கின்றன. இன்றைக்கு குழந்தைகளுக்கு அதனுடைய பாதிப்பு பல பேருக்கும் இருக்கிறது என்று விஞ்ஞானிய சார்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். உறவுகளுக்கு அப்பாலே நமக்கு இருக்கக்கூடிய பலம், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணத்தை குழந்தைகளுடைய மனதிலே பதிய செய்வது, இது ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் ஒரு வீழ்ச்சி வருகிற பொழுது என்னை ஏதோ ஒரு சக்தி காப்பாற்ற, நான் சொல்கிறேன் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்பிக்கூட கடவுளை கும்பிட வேண்டாம், அது தானாக அமையட்டும். அப்படி ஒன்று இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி சொல்லி வந்தால் துன்பம் வருகிற பொழுது என்னை காப்பாற்ற ஒரு சக்தி இருக்கிறது என்கின்ற அந்த கயிறு பிடித்து கொண்டு நிமிர்வதற்கு எல்லா குழந்தைகளுக்கும் அது ஒரு பெரிய துணை செய்வதாக இருக்கும். அதனாலே இறை நம்பிக்கையை பதிய செய்யுங்கள். பதிய செய்வதற்கு இப்போ இதற்கு முதல் நான் சொன்னவைதான் வழி. நல்லவற்றை ஓதுவது, இறைவனை நாளாந்தம் வணங்குவது, வாரம் ஒரு தரமாவது கோயிலுக்கு போய் வணங்குவது, இப்படி அமைத்து கொண்டு பிள்ளைகளை படைக்கினீர்களேயானால் பிள்ளைகளுக்கு அது பெரிய பலம் செய்யும், அவர்களுடைய உயிர் உயர்வடையும் என்கின்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலய வழிபாட்டு பற்றி விவரம் சொல்கிறார். ஆலய வழிபாடு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று நன்காக பிரிக்கப்படுகிறது. சரியை என்பது பெரும்பாலும் புறம் சார்ந்த வழிபாடு, கிரியை என்பது அகமும் புறமும் சார்ந்த வழிபாடு, யோகம் என்பது தனியே அகம் சார்ந்த வழிபாடு, ஞானம் என்பது அந்த வழிபாட்டின் பயனாக நாம் எய்தப்படுகிற நிலை என்று பிரித்து கொள்கிறார்கள். சைவத்தினுடைய பெருமை என்று நான் போன வகுப்பிலே சொன்னேன். நாலு முறைதான் இருக்கிறது என்றால் நாலு பாதைதான் என்ன இருக்குது, அதுக்கு மேலே போக முடியாது என்று நிலை வந்துவிடும். அப்படி இல்லாமல் சைவம் அந்த பாதை முறைகளை முடிந்த அளவு விரிக்கிறது. உண்மை சரியை, உபாய சரியை, உண்மை கிரியை, உபாய கிரியை, உண்மை யோகம், உபாய யோகம், உண்மை ஞானம், உபாய ஞானம் என்று அதை நான்காக பிரிக்கிறார்கள். வழிபாட்டிலே வலிமை இல்லாமல் வழிபாடு செய்யப்படுகிற பொழுது அது உபாய வழிபாடாக இருக்கிறது. அதிலே வலிமை பெற்று வழிபாடு செய்யப்படுகிற பொழுது அது உண்மை வழிபாடாக மாறுகிறது என்று நாம் உரையாசிரியர் சொன்னதை படித்தோம். ஆகவே இப்பொழுது சரிய கிரிய யோகம் ஞானம் என்ற நான்கும் எட்டாக மாறுகிறது. உண்மை உபாயம் என்று பிரிக்கிற பொழுது நான்கும் எட்டாக மாறுகிறது. அந்த அளவிலே கூட நம்முடைய பெரியவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை, இன்னும் பிரிக்கிறார்கள். தனியே நீ சரியை என்று எடுத்துக்கொண்டால் சரியையிலேயே நாளும் இருக்கிறது என்கிறார். சரியை வழிபாட்டிலேயே சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், அதுபோல கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், இப்படி ஒவ்வொன்றிலும் நான்கு கூறுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நின்று விளங்குகிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சிக்கு ஒரு அளவில்லை. பெரியவர்கள் இதை எப்படி உணர்ந்தார்கள்? சரியையிலேயே கிரியை உண்டு, சரியையிலேயே யோகம் உண்டு, ஒன்றுகிற மனநிலை சில நேரத்திலே கோயிலே நீங்கள் சரியை வழிபாடு செய்கிற பொழுதே கூட வந்துவிடும். அதெல்லாம் வினாடி கணக்கிலே வந்து போகிற விஷயங்கள். அதனாலே இந்த நாளையும் எல்லாவற்றுக்கும் பொதுவாக்குகிறார்கள். அப்படி பொதுவாக்குகிற பொழுது ஏற்கனவே எட்டு பிரிவு பிரித்திருந்தார்கள். ஒவ்வொன்றிலும் என்ன நாலு நாலு சேருகிற பொழுது நாலெட்டு 32 முறையாக வழிபாடு செய்யலாம் என்பதை நம்முடைய சிவாத சுந்தரவையா அவர்கள் விளங்கப்படுத்த நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அதோடு கூட அவர் நிறுத்தவில்லை. அவர் சொல்லி முடிக்கிறார், இந்த 32 கூட ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் பலவிதமான வழிபாட்டு முறைகள் உண்டு. அது அவரவர் அனுபவத்தில் சொல்லி கொண்டு போனால் அந்த விரிவுக்கு முடிவில்லை. நான் போன வகுப்பிலே சொன்னேன், ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையிலே இருக்கிற எண்களை சொல்ல வேண்டுமானால் அது முடிவு வராது. நீங்கள் தசம் போட்டு அதுக்கு மேலே எத்தனை சைவர் வேண்டுமானாலும் போட்டு கொண்டு போகலாம், முடிவு வராது. அதுபோலத்தான் ஒரு வழிபாட்டுக்கும் இன்னொரு வழிபாட்டுக்கும் இடைநிலை வழிபாடுகள் என்று இருப்பவற்றை விரித்து சொல்ல போனால் அதுவே ஒரு நூலாக அல்லது இன்னும் பல நூலாக மாறிவிடும் என்றபடியால் இவற்றை சொல்லி அதன் மூலம் இன்னும் வழிபாட்டு நிலைகள் உண்டு என்று உணர்த்துகிறார்கள். ஆகவே இந்த நாலு வழிபாடு எட்டாகி 32 ஆகிற முறைமையை படித்தோம். என்னுடைய ஞாபக சக்தியின்படி இந்த அளவிலே நிறுத்தினதாகத்தான் ஞாபகம். அப்படி இல்லை என்றால் இதற்கு மேல் பகுதி என்ன என்பதை நீங்கள் படியுங்கள்.
சரிங்க, அந்த கடைசி பத்தி ஒன்னு படிச்சிருக்க தொடர்ச்சி கோசம். சரியை பெரும்பாலும் புறத்தொழிலாலும் சிறுபான்மை அகத்தொழிலாலும் கடவுளை வழிபடுதல் சரியை. சந்தியாவந்தனம் செய்தலும் ஆலய வணக்கம், ஆலயத்தை கூட்டுதல், மெழுகுதல், தீபத்தி பிடித்தல் முதலிய ஆலய தொண்டுகளும் சிவனடியார்க்கு செய்யப்படும் தொண்டுகளும் சரியையில் சரியை. இதை நிலைபெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா என்று தொடங்கும் அப்பர் சுவாமி தேவாரத்தில் காண்க. இதோடு நிறுத்தினங்களையா?
சரி,
சரியையில் சரியோடு நிறுத்தி
சரியையில் சரியை இன்னென்ன விஷயம் என்று சொல்லுகிறார். கோயிலே செய்கிற தொண்டுகள், சிவனடியாருக்கு செய்கிற தொண்டுகள் முதலியவற்றை சரியையில் சரியை. இனி சரியையில் கிரியை என்ன என்று சொல்ல போகிறார்.
உருவத் திருமேனிகளுள் ஒன்றை பூசித்தல் சரியையில் கிரியை. கடவுளை தியானம் செய்தல் சரியையில் யோகம். அந்த தியானத்தால் பெறப்படும் அனுபவ உணர்வு சரியையில் ஞானம்.
நம்முடைய சமயத்திலேதான் இத்தனை கடவுள் ரூபங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வேறு சமயங்களிலே இருக்க வாய்ப்பில்லை. அதையே நம்முடைய சமயத்தினுடைய குறைபாடாக சொல்லுகிறார்கள். ஒரு கடவுளுக்கு இத்தனை ரூபமா என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மை புரியவில்லை. ஒரு மனிதனுக்கே 1000 வடிவங்கள் இருக்கின்றன. ஒருவன் வீட்டிலே பிள்ளை, சகோதரர்களுக்கு சகோதரன், கல்யாணமாகிவிட்டால் கணவன், குழந்தைகள் பிறந்துவிட்டால் தந்தை, அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்துவிட்டால் பேரன், அலுவலகத்திலே உத்தியோகஸ்தன், கடன் வாங்கினால் கடன்காரன். ஒவ்வொரு வடிவத்திற்கும் வடிவ ரூபங்கள் வேறுபடும். ஒரு கடன்காரனாக நிற்கிற நிலை வேறு, வீட்டிலே தலைவனாக நிற்கிற நிலை வேறு. ஆகவே நம்மை போன்ற ஒருவருக்கே இத்தனை வடிவ வேறுபாடுகள் இருக்கிற பொழுது இவ்வளவு உலகத்தை காக்கிற பரம்பொருளுக்கு எத்தனை வடிவ வேறுபாடு இருக்கும்? வடிவ வேறுபாடுகளை சொல்வதால் இறைவன் பலராக இருக்கிறான் என்று சொல்வதாக நாம் கருதக்கூடாது. நான் இப்பொழுது சொன்னது போல உறவு நிலைகளை பலவாக சொன்னால் ஒரு மனிதன் பலவானாக இருப்பானா, பல ரூபம் கொண்டிருப்பானா என்றால் இல்லை. அது தரிசிக்கிறவர்களுடைய இயல்புக்கேற்ப தெரிகிற வடிவமே தவிர அவனுடைய வடிவம் ஒன்றேதான். இதிலே சைவம் மிக தெளிவாக இருக்கிறது. அதுபோல அதனால்தான் ஒன்றேயான பரம்பொருளுக்கு எத்தனையோ 1000 வடிவங்கள் வகுத்திருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய நன்மைகளிலே ஒன்று, நம்முடைய ஆன்ம பக்குவம் என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது. ஒருவருடைய ஆன்ம பக்குவம் போல இன்னொருவருக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு இருவர் ஒன்றாக இருக்கலாமே தவிர பெரும்பாலும் அப்படி ஒன்றாக இருக்கிறவரிடம் கூட ஏதாவது ஒரு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அப்படி வேறுபாடு இருக்கிறவர்கள் ஆலயத்துக்கு போகிற பொழுது, அங்கே பல ரூபங்கள் வைக்கப்படுகிற பொழுது ஏதோ ஒன்றிலே நம் மனம் ஈடுபடுவதை உணரலாம். ஏதோ ஒரு வடிவம் ஒவ்வொருவருக்கு, சில பேருக்கு பிள்ளையாரை பிடிக்கும், சில பேருக்கு முருகனை பிடிக்கும், சில பேருக்கு ஐயப்பனை பிடிக்கும். அந்த வடிவம் ஈர்க்க வேண்டும். இந்த ஒரு ஈர்ப்புக்காக சொல்லப்படுகிற செய்தியாலே ஈர்க்கப்படுவதில்லை. அது இப்ப அப்படியும் வந்து விட்டது. ஃபேஸ்புக்கில் பார்த்தால் ஏதாவது ஒரு உருவத்தை போட்டு இதை உடனே சேவ் பண்ணுறது 10 நிமிஷத்திலே பயன் கிடைக்கும் என்று அவன் அதற்கு கடவுளுக்கு கேரண்டி பண்ணுகிறான். முட்டாள்களினுடைய உச்ச முட்டாள்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி எழுதுகிறார்கள். அப்படி நாம் உடனே இந்த உலகில் வாடுபட்டவர்களுக்கும் அப்படி ஏதாவது வருமோன்ற நம்பிக்கையிலே உடனே அதை செய்யவும் சில பேர் தலைப்படுகிறார்கள். கடவுள் ரூபங்களை மனம் இயல்பாக பற்ற வேண்டும். ஏதோ ஒரு ரூபம் கட்டாயமாக பற்றும், மனம் பற்றும். அதுதான் உங்கள் வழிபாட்டுக்குரிய ரூபமாக இருக்க வேண்டும். அவர் செய்தார் இவர் செய்தார் என்பதை பற்றி உணவுகள், 10 உணவு வைத்திருக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு உணவிலே நாட்டம் வருவது போல வடிவங்கள் பலவாக இருக்கிற பொழுது ஏதோ ஒன்றிலே ஒரு வடிவம் கோயிலிலே உங்களை ஈர்க்கும். அதை தொழுவது என்பது சரியில் கிரியை என்கிறார். பிறகு எப்போதாவது ஒரு நாள், அது ஒவ்வொரு நாளும் நிகழாவிட்டாலும் சில நேரம் ஒவ்வொரு நாளும் கூட நிகழலாம், ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் உட்காருகிற பொழுது மனம் அந்த வடிவத்தை முதல் பற்றி பிறகு அந்த வடிவத்திலே தன்னை இழக்கும். அதுதான் தியானம் என்று சொல்கிறோம், தன்னை இழந்து போவது. அப்படி அது அதிக நேரம் வரும், பெரிய யோகிகளுக்கு வருவது போல அதிக நேரம் வரும் என்பதில்லை. ஒரு 5 நிமிடமாவது இருந்து எப்பாவது ஒரு நாள் மனம் அப்படி ஒன்றுகிற பொழுது அது சரியையில் யோகம். பிறகு கடைசியாக சரியையில் ஞானம் என்று என்ன அதை வாசியுங்கள்.
அந்த தியானத்தால் பெறப்படும் அனுபவ உணர்வு சரியையில் ஞானம்.
இந்த நேரத்திலே ஏற்படுவதாகிய அனுபவத்தை சரியையில் ஞானம் என்கிறார்கள். நான் முன்னமே சொன்னேன், சரியை கிரியை யோகம் மூன்றும் வழிபாடுகள். ஞானம் என்பது வழிபாட்டினுடைய பயன். அது நான் 1000 தரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு மாடியில் ஏறுகிற பொழுது கடைசியாக இருக்கக்கூடிய படி என்பது மாடியில் கால் தூக்க வைக்கிறதுக்கு காரணமுகமாக இருப்பதால் அது ஒரு படியாகவும், அதே நேரத்திலே நாம் கால் வைக்கிற இடமாகவும் படியாகவும் தளமாகவும் இருக்கும். அப்படித்தான் ஞானமும் வழிபாட்டினுடைய ஒரு படியாகவும் அதனுடைய பயனாகவும் இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அந்த சரியை வழிபாட்டிலே ஏற்படக்கூடிய அனுபவத்தை சரியையில் ஞானம் என்று வகுத்துக் கொள்கிறார்.